தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. இந்த கட்டுரையின் பெயர் ஒருசான் வயிறு. ஆசிரியர் கீவா ஜெகநாதன். பதிப்பு ஆண்டு 1943. ஒருசான் வயிறு. அத்தியாயம் 4. தங்கம் தங்கந்தான். வாசிப்பவர் பவானி முரளிகிருஷ்ணா. தங்கம் தங்கம்தான். தங்கம் ஒரு நாள் பிரம்மதேவனுடைய சந்நிதியிலே கண்ணீர் விட்டு கொண்டே வந்து நின்றது. என்ன செய்தி? எங்கே வந்தாய்? அமரலோகம் முழுவதும் உன்னுடைய பொலிவுதான். அந்த பொன்னுலகத்திலிருந்து என்ன செய்தி சொல்ல வந்திருக்கிறாய் என்று சிருஷ்டிகர்த்தா கேட்டார். சுவாமி, நான் பொன்னுலகத்தில் இருப்பவன் அல்ல, மண்ணுலகத்தில் வியவஸ்தை கெட்ட பூவுலகத்தில் இருப்பவன். என்னை எதற்காக படைக்க வேண்டும் என்று கேட்டு முறையிட்டுக் கொள்ள வந்திருக்கிறேன் என்றது பொன். பிரம்மதேவர் திடுக்கிட்டார். இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறதே! பொன்னுலகத்தை காட்டிலும் மண்ணுலகத்தில் தானே உனக்கு மகிமை அதிகம். நாங்கள் மூன்று மூர்த்திகள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்கிறோம் என்று புராணங்களில் எழுதி வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக மக்கள். உண்மையில் நீயும் உன் கூட்டாளிகளான மண்ணும் பெண்ணுமாகிய மூவர்களுமே உலக இயக்கும் திரிமூர்த்திகள் என்றார். போதும் சுவாமி பரிகாசம், என் குறைக்கு செவிசாய்த்தருள திருவுள்ளம் உண்டானால் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இல்லாவிட்டால் பேசாமல் வந்த வழியே திரும்பிவிடுகிறேன். என்ன விஷயம் என்று சொல்லாமலே செணுங்குகிறாயே! சொல்கிறேன், சற்று பொறுமையாக கேட்டருள வேண்டுகிறேன். பூலோகத்தில் என் மானமே போய்விட்டது. இனிமேல் அங்கே உயிர் வாழ்வதென்பது நடவாத காரியம். நான் படும் அவஸ்தை போதும் சுவாமி, போதும். நான்முகனார் 8 காதுகளையும் நெளித்து கொண்டார். நான் சொல்வதில் சிறிதும் மிகையில்லை. நான் படும் பாடு சொல்லத் தரமன்று. தட்டான் உன்னை சரியாக வைத்துக் கொள்ளவில்லையோ? அவன் என்னை படுத்தும் பாட்டைத்தான் இங்கே முறையிட வந்திருக்கிறேனே. என்ன செய்கிறான்? உன்னை தழலிலே உருக்குகிறானே, அது உனக்கு பொறுக்கவில்லையா? உன்னிடத்திலுள்ள மாசு மறுக்கள் எல்லாம் போகத்தானே அப்படி செய்கிறான்? பகவானே, அது வாஸ்தவன்தான். தட்டான் என்னை உருக்கட்டும். நான் பக்திமானது உள்ளம் போலே உருகி உருகி சுத்தமாகிறேன். அக்கினி பிரவேசத்தினால் என் உடம்பு தூய்மை பெறுகிறதென்பதை மறக்க மாட்டேன். வாழ்க்கையில் விரகத்தழலிலே உடலே ஊருக்கும் தவத்தினரின் நிலை அதுவென்று பெருமிதமாக இருக்கிறேன். அப்படியானால் தட்டான் பட்டடைக்கல்லில் வைத்து அடிக்கிறானே, அது உனக்கு வெறுப்பாக இருக்கிறதா? அதையும் நான் வெறுக்கவில்லை. எனக்கு புதிய உருவம் கொடுக்க அந்த காரியம் எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது! பெரிய சுத்தியால் அடிக்கிறான், சிறு சுத்தியால் மெல்ல மெல்ல தட்டுகிறான், ஒரு பக்கமாக நறுக்கி தேய்த்து தட்டையாக அடிக்கிறான். எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். கல்லோடும் மண்ணோடும் கலந்து என்னை படைத்து நிலமகளின் வயிற்றிலே தாங்கள் வைத்து விட்டீர்கள். எனக்கு செவிலி தாயைப் போல வாய்த்திருக்கிறான் தட்டான். அடித்து அமுதூட்டி குழந்தையின் மேனி வளர்ச்சிக்கு அடியிடும் தாயைப் போல அவன் என்னை தட்டுகிறான், அடிக்கிறான். அதில் என்ன பிழை சுவாமி? அப்படியானால் உன்னை கம்பியாக திரட்டி பெரிய துவாரத்திலிருந்து சிறிய துவாரம் வரைக்கும் புகும்படி செலுத்துகிறானே, அது பிடிக்கவில்லையா? ஆஹா, அதுதான் எனக்கு உயர்ந்த கௌரவம். அவன் அப்படி செய்யாவிட்டால் உலகம் என்னை தங்க கம்பி என்று உபமானமாக சொல்லுமா? உடல் கூணி குறுகி நுழைந்தாலும் பண்பட்ட உருவத்தில்தான் வெளிவருகிறேன். என் உடம்பிலிருந்த கடுமை போய் மென்மை வருகிறது. எல்லாவித ஆபரணங்களுக்கும் இணைப்பூட்டும் உருவத்தில் நான் சர்வாந்தரியாமியாக இருக்கிறேன். ஆகையால் அது எனக்கு மிகவும் பிரியமான செய்கை. உலகத்தார் கண்ட கண்ட அங்கங்களிலெல்லாம் உன்னை தூக்கி கொண்டு திரிகிறார்களே, அதில் உனக்கு விருப்பமில்லையா? என்ன சுவாமி, தட்டானை விட்டுவிட்டு உலக அரங்குக்கு வந்துவிட்டீர்களே. தட்டானிடத்தில் நான் படும் அவமானத்தை தானே சொல்ல வந்தேன். பிரம்மாவுக்கு விஷயம் விளங்கவில்லை. சரி, சொல்லிவிடுகிறேன். என்னை படைத்த போதே உலகத்தில் உயர்ந்த பொருளாக படைத்தீர்கள். எல்லா பொருளும் என்னை கொண்டு மனிதர்கள் அடையும்படி செய்துவிட்டீர்கள். இவ்வளவு சிறப்பை பிறப்பிலிருந்தே நான் அடைந்திருக்கிறேன். தெய்வங்களின் திருமேனிகளை நான் அலங்கரிக்கிறேன். அவர்கள் திருவடியிலே சிலம்பாக கிடந்து இன்புறுகிறேன். திருமுடியிலே கிரீடமாக கவித்து யாரும் பெறா பேர் பெறுகிறேன். இப்படியிருந்தும் அந்த தட்டான் என்ன செய்கிறான் தெரியுமா? சிறிது நேரம் பொன்னழகு பேசாமல் இருந்தது. அதன் உள்ளத்திலே துக்கம் பொங்கியிருக்க வேண்டும். சொல்ல தோன்றவில்லை. போதும் என் வாழ்வு, என்னை அழித்து விடுங்கள் என்று புலம்ப தொடங்கியது. விஷயத்தை சொல்லாமல் பிரலாபிக்கிறாயே, கிடக்கிறது சொல் என்று பிரம்மதேவர் ஆறுதலான துணியில் கேட்டார். சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு போகத்தானே வந்தேன். மிகவும் உயர்ந்த பொருளாகிய என்னை மகா துச்சமான குன்றிமணியை வைத்து அந்த மகாபாபி தட்டான் என்னை நெருக்கிறான். அவன் என்னை உருக்கட்டும், அடிக்கட்டும், அறாவட்டும், கம்பியாக்கட்டும், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த குன்றிமணியோடு வைத்து என்னை நெருக்கிறானே, அப்போதுதான் என் அங்கமெல்லாம் குலைகிறது, மானம் போகிறது, நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகலாமா என்று தோன்றுகிறது. தேவரீருடைய சிருஷ்டியிலே எனக்கு நாக்கைத்தான் படைக்கவில்லையே, படைத்த பெருமானிடத்திலே வந்து அழலாம் என்றுதான் வந்தேன். மாற்ற முடியாத காரியம் என்ற இடி போன்ற பேச்சுத்தான் பிரம்மதேவர் திருவாக்கிலே பிறந்தது. கதிகலங்கி போய் சத்தியலோகத்திலிருந்த தங்கம் கீழே விழுந்தது, மண்ணின் ஆழத்திலே பதிந்து கொண்டது. கதைதான் இது. ஆனாலும் மிகவும் அருமையான உண்மை ஒன்று இதில் அடங்கியிருக்கிறது. அறிவுக்கும் அறியாமைக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் தனித்தனி இடங்கள் உண்டு. அந்த இடங்களிலே அவற்றை வைத்து பார்க்க வேண்டும். இதை சங்ககாலத்து புலவர்கள் வரிசை எறிதல் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு விலையுயர்ந்த பரிசில்கள் தர வேண்டுவது அவசியமன்று. அன்புடன் உபசரித்து தகுதியறிந்து அந்த பரிசிலை தந்தால் அவர் உள்ளம் குளிர்ந்துவிடும். தினையனைத்தாயினும் இனிது அவர் துணை அளவறிந்து நல்கினர் விடினே. புறநானூறு செய்யுள் எண் 208 என்று ஒரு புலவர் சொல்கிறார். புலவர்கள் நம்முடைய தகுதியை அறியும் உபகாரிகள் யார் இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து தேடிச் செல்வார்கள். வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை என்று தம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கபிலர் என்னும் புலவர் பெருமான் வரிசை அறியும் இந்த சிறந்த இயல்பை ஒரு பாட்டினால் ஒரு வள்ளலுக்கு அறிவுறுத்துகிறார். மலையமான் திருமுடிக்காரி என்ற வள்ளலை பார்த்து அவர் சொல்லுகிறார். பெரிய வன்மையை உடைய தோன்றலே, உலகத்தில் ஈக எரிது என்று சொல்வார்கள், சொல்லட்டும். அது எளிதென்றே நான் சொல்லுகிறேன். ஒரு திசையில் இருக்கும் ஓர் உபகாரியை நோக்கி நாலு திசைகளிலிருந்தும் பல பல பரிசிலர் வருவர். கொடுப்பவன் இருந்தால் வாங்குபவர்களுக்கு என்ன குறை? அவர்களுக்கு பரிசில் கொடுத்து அனுப்புவது போதுமென்று நினைத்தால் ஈதல் எளிது. ஆனால் அப்படி கொடுப்பது மாத்திரம் அறிவுடைமை ஆகாது. பொருளும் ஈகையும் உலகத்தில் பலரிடம் இருக்கின்றன. உன்னிடம் பரிசிலர்கள் வருகிறார்கள், புலவர்கள் வருகிறார்கள். புலவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீ வழங்கும் பொருள் பெரிதன்று, தரமறிந்து வழங்க வேண்டும். வரிசை அறிதல் பெரிதும் அரிது. எல்லோரையும் ஒரு தட்டிலே வைத்து நிறுத்தி பார்ப்பது பெரிய பிழை. வரிசை அறியும் வல்லமை உடையாய் என்ற பெயர் உனக்கு வேண்டும். அசட்டு மந்திரிக்கும் தலையாட்டி புலவனுக்கும் தலையாட்டினால் உன்னை அறிவுடை உலகம் இகழும். புலவர் ஒரு பொருளாக நினைக்க மாட்டார்கள். ஆகவே வரிசை அறிய உனக்கு தெரிந்தால் எல்லோரையும் ஒரு தரமாக பார்க்கும் பொதுநோக்கை தவிர்வாயாக. இந்த உபதேசம் பாடலாக வெளியாயிற்று. ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வருவர் பரிசில் மாக்கள். வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் ஈதல் எளிதே. மாவன் தோன்றல் அது நற்கறிந்தனையாயின் பொது நோக்கொழிமதி புலவர் மாட்டே. புறநானூறு 121. கபிலர் கூறிய பொருள் நிரம்பிய மொழி இது. சாதியாலும் தொழிலாலும் வேற்றுமையில்லாத ஜனசமுதாயத்திலே கூட அறிவாலே வேற்றுமை இருக்கத்தான் இருக்கும். அறிவை வணங்க தெரியாத மனிதன் மிருகப்பிராயத்திலே இருப்பவன்தான். தங்கம் குறை கூறிய அதே விஷயத்தை நல்லிசை சான்றோராகிய கபிலர் அறிவுரையாக சொல்லியிருக்கிறார். வரிசை அறிதல் பெரிதும் அரிது. தங்கம் எப்போதும் தங்கம்தான். அது முதல் வரிசையில் இருக்க வேண்டியதே. ஒருசான் வயிறு அத்தியாயம் 4 நிறைவு பெற்றது.